லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம்.
லூக் சாப்டர் 10.
ஒரு முதலாவது ஒரு 4 வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
I want to show 4 verses initially.
இது ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவமும் கூட.
These are good promises also.
லூக் 10:19 இப்படி நாம் வாசிக்கிறோம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வாசிக்கிறோம்.
Luke 10:19 we read this phrase, and nothing will injure you.
சத்துருடைய வல்லமையின் மேல் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
I have given you authority over all the power of the enemy and nothing will injure you.
இன்றைய நாட்களில் சத்ருவினால் எவ்வளவாய் சேதப்பட்டு போகிறவர்களை நாம் வேதத்திலும் வெளியிலும் பார்க்கிறோம்.
Nowadays we see many people who are injured by the enemy in the world and outside in the world.
பணத்தினால் சேதப்பட்டவர்கள் அநேகர்.
There are many who have been injured by money.
பண ஆசையினால்.
By love of money.
Sexual lust ஆல் சேதப்பட்டவர்கள் அநேகர்.
There are many who have been harmed by sexual lusts.
மனுஷருடைய கணத்தை தேடுவதினால் தங்களை சேதப்படுத்திக் கொண்டவர்கள் அநேகர்.
Many who harmed themselves or injured themselves because they have sought the honor of man.
கள்ள உபதேசங்களினால் சேதப்பட்டவர்கள் அநேகர்.
There are many who have been harmed by false doctrines.
நாம் நிற்பது தேவனுடைய கிருபை.
For us it's because of God's mercy that we are still remaining standing.
நாம் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாது பிடிக்க இருக்க நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக வேண்டியது.
Let him who thinks he stands take heed lest he fall.
இந்த வாக்குத்தத்தம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுங்கிறதான இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு?
For whom does this promise apply? Nothing will injure you.
நாம் அதுக்கு பதிலை நாம் இந்த கேள்விக்கு உண்டான பதிலை ஆசாப் தன்னுடைய சங்கீதத்தில் கூறுகிறார்.
The answer for this question Asaph proclaims that in his psalm.
73வது சங்கீதத்தில் 25வது வசனம் 26வது வசனம் ரெண்டு வசனத்தையும் சேர்த்து நாம் வாசிப்போம்.
Psalm 73 verse 25 and 26.
இந்த பூமியில் உம்மை தவிர எனக்கு ஒரு விருப்பமும் இல்லை.
Besides you I desire nothing on earth.
26வது வசனம் தேவனே எனக்கு போஷனாய் பங்கா இருக்கிறார்.
God is my portion forever.
யார் சத்ருவினால் மோசம் போக்கப்பட முடியாது என்றால் தேவனை மாத்திரமே பங்காகவும் டிலைட்டாகவும் டிசைராகவும் கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரமே சத்ருவினால் சேதப்பட முடியாது.
Who are the people who will not be deceived or destroyed or harmed by the enemy? They are the ones who have the Lord as their desire, the strength of their heart and their portion forever.
உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை.
I desire nothing on earth beside you.
அவரே என்னுடைய டிசைர், அவரே என்னுடைய போர்ஷன், அவரே என்னுடைய டிலைட்.
He is my desire, my strength and my delight.
நம் இது ஆசாப் மட்டுமல்ல.
Not only Asaph.
உபாகம் அது யாத்ராகம் 20வது அதிகாரத்தில் தேவனுடைய 10 கட்டளைகளில் ஆண்டவர் கொடுத்த பிரதானமான ஒரு கட்டளை 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்ராகம் 20:3.
In Exodus chapter 20, among the 10 primary commandments which the Lord gave, we read this commandment in verse 3.
வாசிப்போம்.
Verse 3, you shall have no other gods before me.
இந்த வசனத்தை நான் சற்று மாற்றி வாசிக்க விரும்புகிறேன்.
I want to read this verse a little differently.
என்னையின்றி உனக்கு வேறே டிசைர்ஸ் உண்டாயிருக்க வேண்டாம்.
You shall have no other desires before me.
என்னையின்றி உனக்கு வேறே ஆம்பிஷன்ஸ் இருக்க வேண்டாம்.
Other than me, don't have any ambitions.
நம்மளுடைய legitimate சில desires, ambitions எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய இருக்கு.
We have many legitimate desires and ambitions in our life.
வாலிபர்களுக்கு கோல்ஸ் இருக்கு, ஆம்பிஷன்ஸ் இருக்கு.
For young people, there are a lot of goals and ambitions.
பிள்ளைகளை வைத்திருக்கிறதான பேரண்ட்ஸுக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் desires எல்லாம் இருக்கு, legitimate desires எல்லாம் இருக்கு.
And those parents who have children, they also have legitimate desires and ambitions.
அதெல்லாம் இருக்கக்கூடாதா?
Don't we need to have all those things?
அப்ப இந்த வசனத்தை நாம் எப்படி வாசிக்கிறோம் என்றால்,
So how should we read this verse?
என்னுடைய எல்லா டிசைர்ஸும், என்னுடைய அம்பிஷன்ஸ், என்னுடைய அத்தனையும் தேவனுக்குள்ளாகவே இருக்க வேண்டும்.
all my desires and ambitions should be inside God.
தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டதா இருக்க வேண்டும்.
It should be within the will of God.
தேவனுடைய மகிமைக்கு உட்பட்டதா இருக்கணும்.
It should be within the glory of God.
இதற்கு வெளியில போயிடுச்சு அப்படின்னா அதை நிஷேதப்படுத்தும்.
Anything which goes outside this will harm me.
இன்னொரு நான்காவது இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
I want to show another fourth verse.
துரதிருஷ்டமான ஒரு வசனம் இது.
It's a very pathetic verse.
ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 17 அதிகாரம்.
Second Kings chapter 7
17. ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 17 அதிகாரம் 33 வசனம்.
Second Kings 17 verse 33.
33 வசனம் 41 வசனமும்.
33 and 41. They feared the Lord and served their own gods according to the customs of the nations from whom they had been carried away into exile.
41 வசனம் வாசிக்கிறோம்.
So while these nations feared the Lord, they also served their idols, their children likewise, and their grandchildren, as their fathers did, so they do to this day.
God plus.
It is always God plus.
தேவனோடு கூட ஒரு விக்கிரகத்தை, ஒரு தேவனை, ஒரு இச்சையை, ஒரு அம்பிஷனை நான் வைத்துக் கொள்றேன்.
They kept God. In addition to God, we can keep a desire and ambition.
இப்படி எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தருக்கும் பயந்தும் என்னுடைய இச்சைகளை என்னுடைய சொந்த ஆம்பிஷன்ஸை நான் என்னைக்கு நான் சர்வ் பண்றேனோ அப்ப நான் நிச்சயமாய் அந்த வாக்கு திட்டம் லூக்கா 10:19 எனக்கு அல்ல.
When I have God and serve other idol or some ambition, some desire, then this promise which was there in Luke chapter 10 verse 19 does not apply to me.
நான் ஒரு மாலையில ஒரு ஒரு ஐடல் ஒரு விக்கிரகத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
This evening I want to show one idol.
எப்படியாய் கர்த்தருக்கும் பயந்து தங்களுடைய இச்சையும் தன்னுடைய விக்கிரகத்தையும் சேவித்த ஒரு சில கேரக்டர்ஸ் நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
I want to show some characters who feared God but also had their own lusts and desires.
ஆனால் தேவனை மாத்திரமே அவரை மாத்திரமே டிசைர் ஆகி கொண்டு அவருக்காகவே வாழ்ந்த கேரக்டர் பைபிள் இருக்கு.
There are characters in the Bible, those who feared God and served God only and not their ambitions.
பழைய உடன்படிக்கையினுடைய ராஜாவாகிய முதல் ராஜாவாகிய சவுல் கிங்க குறித்து நாம் இப்படி வாசிக்கிறோம்.
We read about the king Saul, who was the first king.
மாம்ச ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடித்தவன்.
He is the one who started in the spirit and ended in the flesh.
ஆவியில் ஆரம்பித்து பரிசுத்தாவினால் பெற்ற மனுஷன் கடைசியில் துராக்கிரதமாய் அவன் போகிறதை நாம் வாசிக்கிறோம்.
We can see how this man who was anointed by the Holy Spirit, he backslid and went into carnal ways.
அவன் சர்வ் பண்ணதான ஒரு ஐடல் மனுஷருடைய கணம்.
The idol which he served was the seeking the honor of man.
தேவனுக்கும் பயந்தான்.
He feared God.
தேவனுடைய கட்டளைகளுக்கும் ஓரளவுக்கு கீழ்ப்படிந்தான்.
He obeyed the commandments of God to a little extent.
தன்னுடைய விக்கிரகத்தையும் தன்னுடைய மனுஷருடைய கணத்தை தேடுகிறதையும் அவன் சேவித்தான்.
And he also worshipped his idol of seeking honor of man.
அதை அவனை சேதப்படுத்தினது.
And that injured him and harmed him.
ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நாம் ஜட்ஜஸ் புத்தகத்தில் 9 அதிகாரத்தில் ஒரு ஜட்ஜ் ஒரு இல்லஸ்ட்ரேஷனை நாம் வாசிக்கிறோம்.
We read an illustration of that in the book of Judges.
9 அதிகாரத்தில்
chapter 9
ஒரு அருமையான ஒரு இல்லஸ்ட்ரேஷன்
a beautiful illustration.
காட்டு விருட்சங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
We read about the trees in the forest.
8 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம்.
We read from verse 8.
காட்டில் உள்ளதான மிகப்பெரிய விருட்சங்கள் எல்லாம் போய் ஒளிவு மரத்தை பார்த்து நீர் எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது.
The trees went forth from the forest and they said to the olive tree, reign over us.
அதுக்கு ஒலிவு மரம், நான் ஆலிவ் ஆயில் கொடுக்கறதை விட்டுட்டு நான் ராஜா ஆகிறதுக்கு எனக்கு விருப்பமே எனக்கு நோ டிசைர் அப்படின்னு சொல்லிடுச்சு.
The olive tree said, I don't want to give up giving the olive oil and rule over men.
என்னுடைய பிசினஸ் வந்து ஆலிவ் ஆயில் கொடுக்கறது.
My business is to provide olive oil.
நான் ஹீல் பண்றவன்.
I am the one who heals.
அந்த ஹீலிங் காயப்பட்டு வந்தவர்களை காயப்பட்டு வந்திருக்கிற மனுஷர் சகோதர சகோதரிகள் எல்லாம் நான் வந்து ஹீல் பண்ண வேண்டுவேன். நான் ராஜாவெல்லாம் இருக்க மாட்டேன்.
I am a person who wants to heal those who brothers and sisters who have been injured. I want to heal them. I don't want to rule over men.
ராஜாவா இருக்கிறதுக்கு வேற யாராவது பாத்துக்க என்ன என்ன உட்டுருந்துச்சு.
யூ வாண்ட் டு கீப் சம்படி எல்ஸ் அஸ் அ ரூலர் டோன்ட் கீப் மீ
உடனே இந்த மரங்கள் எல்லாம் மத்தி மரத்திட்டு போனுச்சு
ஸோ ஆல் தீஸ் அதர் ட்ரீஸ் தே வென்ட் டு த ஃபிக் ட்ரீ
எனக்கு ராஜாவா எங்களுக்கு ராஜாவாயிருன்றது அதற்கு அத்திமரம் நான் நற்கனிகளை கொடுக்கறத விட்டுட்டு போய் நான் ராஜாவா அரசால போறதா ஐயோ தட்ஸ் நாட் மை பிசினஸ் அது என்னோட வேலை இல்லைன்னு
முடிச்சு த ஃபிக் ட்ரீ செட் இட்ஸ் மை பிசினஸ் டு ப்ரொவைட் ஓன்லி குட் ஃப்ரூட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் தட் அண்ட் கோ அண்ட் வேவ் அவர் ட்ரீஸ்
அருமையான சகோதர சகோதரிகள் நம் திருச்சபையில் எல்லாருக்கும் இங்க மினிஸ்ட்ரி உண்டு இங்க
பிலவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் அ மினிஸ்ட்ரி இன் தி சர்ச்
ஆலிவ் ஆயில் கொடுக்கிறது
டு ப்ரொவைட் ஆலிவ் ஆயில்
ஹீல் பண்றவர்கள் ஹீலரா இருக்க முடியும் நம்ம
வி கேன் பி ஹீலர்ஸ்
சத்துருனால் காயப்பட்டவர்களை நாம் ஹீல் பண்ண முடியும்
தோஸ் ஹூ ஹவ் பீன் இன்ஜர்ட் பை தி எனிமி வி கேன் ஹீல் தெம்
ஜனங்களுக்கு நற்கனிகளை கொடுத்து அவர்களை பசியாற்ற முடியும்
And we can give people the good fruit and satisfy their hunger.
அல திராட்சை செடிட்ட போய்டாங்க கடைசில விருட்சங்கள திராட்சை செடிய போனுச்சு.
And then the trees went to the vine.
நீரே வந்து எங்களுக்கு ராஜாவா இருமேன்றது.
You come reign over us.
நான் திராட்சை ரசத்தை கொடுக்கறத விட்டுட்டு போய் நான் மரங்களை அரசால போதா. ஐயோ வேற ஆளு பார் நான் கிடையாது.
Do I have to give up giving my providing the new wine and then go and rule over men? No, not that's not my business. Leave me out.
நான் திராட்சை ரசம் கொடுக்கணும்
ஐ ஹேவ் டு ப்ரொவைட் நியூ வைன்
நான் மகிழ பண்ணணும்
ஐ மஸ்ட் சியர் பீப்புள்
நான் என்கரேஜ் பண்ணணும்
ஐ மஸ்ட் என்கரேஜ் தெம்
இதுதான் என்னுடைய மினிஸ்ட்ரி
திஸ் இஸ் மை மினிஸ்ட்ரி
நான் போய் அரசால போறது ராஜாவா இருக்கிறது அதிகாரம் பண்றதுங்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம்
ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் பி அ கிங் அண்ட் கமாண்ட் பீப்புள்
உடனே இப்ப விருட்சங்கள் எல்லாம் ஒன்னொன்னு ஒரு 1000 feet 2000 feet இருக்கிறதான விருட்சங்கள் எல்லாம்
ஆல் தீஸ் ட்ரீஸ் விச் ஆர் 1000 feet அண்ட் 2000 feet தே கம்
எல்லாம் எங்க கடைசியில் எங்க வந்தாங்கன்னா 14th verse வந்தாங்க
they come finally to the 14th verse
முட்செடியை பார்த்து
they came to the bramble
நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது
they told the bramble you come and reign over us
முட்செடியானது மரங்களை பார்த்து
and the bramble said to the trees
நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்து அடையுங்கள் இல்லாவிட்டால் அக்கினி புறப்படும்
If in truth you are anointing me as king over you, come and take refuge in my shade. But if not, may fire come out from the bramble.
ஆச்சரியமா இருக்கு.
Just see this. It's so surprising.
1000 or 2000 feet உயரமான பெரிய பெரிய கேதுரு மரங்கள்லாம் இருக்கு.
There are these cedar trees which are thousands and 2000 feet tall.
ஒரு ஜான் அளவுக்கு கூட கிடையாது முட்செடி.
This bramble is just one span length.
இதுக்கு நிழல் வேற.
And there is a you know a shade for this.
ஒரு முழம் ஒரு ஜான் இருக்கிறதான இந்த முட்செடிக்கு நீ என் நிழல்ல வரணும் நீங்க எல்லாம் இவ்வளவு பெரியவர்கள் நீங்க எல்லாம் வந்து சரண்டர் ஆகி படுத்து என் கீழே இருக்கணும் நான் உங்களை தர்பார் பண்ணுவேன் ஆட்சி பண்ணுவேன்
The bramble was saying that I may be so short and my shade may be very small but you have to make yourself so small and come so that I can rule over you
என்னுடைய அத்தாரிட்டிக்குல வரல என்கிட்ட ஃபயர் புறப்பட்டுரும்
If you don't come under my authority, fire will proceed from me.
உங்களை ஒழிச்சிருவேன் உங்களை.
I will destroy you.
என்கிட்ட அக்கினி புறப்படும்.
There will be fire coming out from me.
In the lust யார்ட்ட இருந்துச்சுன்னா முட்செடிட்ட தான் இருந்துச்சு.
The lust was there in this bramble, this lust to destroy.
அத்திட்ட இல்ல.
It was not there in the fig.
Olive tree லட்ட இல்ல.
It was not there in the olive.
திராட்சை செடிட்ட இல்ல.
It was not there in the vine.
முட்செடிக்கு தான் இந்த இப்படிப்பட்ட கேடான ஒரு டிசைர் இருக்கு.
Only for this bramble was this evil lust.
எனக்கு அடியில் இருக்கணும்.
People must be under me.
நான் ஆளுகை செய்யணும்.
I must rule over them.
நான் அத்தாரிட்டி எக்ஸசைஸ் பண்ணணும்.
I must exercise my authority over them.
என் அத்தாரிட்டிக்கு அடியில் இல்ல அப்படின்னா ஒழிச்சிருவேன் நான்.
If you are not under my authority, I'll finish you.
இப்படித்தான்
This is how
சவுல் முதல் இஸ்ரவேல் சமஸ்தானத்தினுடைய முதல் ராஜாவாகிய சவுல் இப்படித்தான் அத்திமரமாய் ஆரம்பித்தவன்
This King Saul was the one who began like a fig tree.
Olive maramai aarambithavan.
He began as an olive tree.
Thraatchai sediyai maarinavan irundavan.
He began as a vine.
Oru sila varshangalukkulagave.
Within a few years.
Than paarvaiyil siriyavanai irundapozhudhu appadi irundhan.
When he was small in his eyes, he was like that.
Oru sila varshangalukkulagave.
Within a few years.
Avan mutchediyai maarina.
He became a bramble.
அவனிடத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டுகிட்டே இருந்துச்சு அந்த முட்செடிட்டே இருந்து
there was always a fire coming out from him from that bramble
david ஒளிச்சு கட்டணும்னு தீவிரிச்சிட்டே இருந்தான்
and he was so eager to finish off david
அவன் தான் கண்ட்ரோல் கடியில கொண்டு வந்துன்னு பார்த்தான்
he wanted to bring david under his control
அப்படிதான் இருந்தான் அவன்
He was like that.
அவன் அத்திமரமாய் இருந்ததான ஒரு காரியம், ஒளிவு மரமாய் திராட்சை செடியா இருந்ததை 1 Samuel 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நாம்.
We can read in 1 Samuel chapter 10 how Samuel was a 1 Samuel 10 we can read how Saul was a olive tree and a fig tree and a vine.
1 Samuel 10 அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம்.
We read in 1 Samuel chapter 10
1 Samuel 10 அதிகாரத்தில் 10 வசனத்தில் இப்படி தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கிற்று என்று வாசிக்கிறோம்.
We read in 1 Samuel 10:10 the Holy Spirit
came upon
him.
தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினது 10 வசனத்தில் வாசிக்கிறோம்.
And the Spirit of God came upon him mightily. We read in 10:10.
இந்த 10 அதிகாரத்துக்குள்ளரே நாம் இன்னைக்கு வெளியில் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றவர்களுக்கு என்ன அடையாளம், அந்நிய பாஷை இருக்கான்னு கேட்கிறாங்க.
In the people who are outside in Christianity, they keep asking, what is the sign of being baptized in the Holy Spirit? Are you speaking in tongues?
நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களா? நீங்க
are you speaking in tongues?
நீங்க சத்தம் போடுறீங்களா?
Are you making noise?
உங்க gifts எல்லாம் நீங்க exercise பண்றீங்களா?
Are you exercising your gifts?
உங்க சர்ச்சில் இப்படி எல்லாம் இல்லையே, அபிஷேகம் இல்லையே.
There's no anointing in your church.
சத்தம் இல்ல.
There's no noise.
அந்நிய பாஷை இல்ல.
There's no speaking in tongues.
இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
They are speaking like that.
பழைய ஏற்பாட்டில் 1 Samuel 10 அதிகாரத்தில் ஒரு ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனுடைய ரெண்டு அடையாளங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்.
There are two signs which the Holy Spirit has written in this chapter, in this verse, about the marks of a person who's been anointed in the Holy Spirit.
தேவனுடைய ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று.
The Holy Spirit, he came upon mightily on Saul.
நாம் இங்கே வாசிக்கிறோம் 20 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம்.
We read from chapter verse 20, chapter 10 verse 20.
பெஞ்சமின் கோத்திரத்தின் மேல் ராஜாவாகும்படிக்கு சீட்டு விழுந்தது.
The tribe of Benjamin was taken by lot.
21 வசனத்தில் அது சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது.
And that lot fell on Saul.
அவனை ராஜாவாக்குறதுக்காக தேடின பொழுது அவன் அகப்படவில்லை.
And when they searched for him, they could not find him.
அவனை கண்டே பிடிக்க முடியல.
They could not find him at all.
தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன்,
the man who was mightily anointed by the Holy Spirit,
என்ன ராஜாவாக்காதீங்க.
Don't make me a king.
நான் ராஜாவாக மாட்டேன்.
I will not become a king.
இயேசு எப்படி ஓடி ஒளிந்து கொண்டாரோ,
like how Jesus Christ ran and hid himself,
இவனுக்கு மேல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்தது.
There was the anointing of the Holy Spirit upon him.
என்ன விட்டுருங்க,
leave me alone,
நான் ராஜாவா இருக்க மாட்டேன்.
I won't be a king.
நான் ஓடி ஒளிந்து கொள்கிறேன்னு சொல்ல அவனை தேடி கண்டுபிடித்து அவன் அகப்படவில்லை.
He ran and hid himself and they tried to find him and they were not able to find him.
தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதாயிற்று அவன் எங்க தான் இருக்கான்னு பார்க்கிறதுக்காக.
Then they had to go and inquire further of the Lord.
22 வசனத்தில் வாசிக்கிறோம்.
Verse 22.
வாசிப்போம்.
Therefore they inquired further of the Lord, has the man come here yet? So the Lord said, behold, he is hiding himself by the baggage.
அவன் தலவாடங்கள் இருக்கிறதான ஒரு தட்டுமுட்டு ஜாமான் இருக்கிற அறையில ஓடி போய் தன்னை ஒளிச்சுக்கிட்டான்.
He went and hid himself in a place, in a room where there was baggage stored.
இப்படிதான் சவுல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது அத்தியாய் ஒளிவ மரமாய் திராட்சை செடியாய் ஆரம்பித்தவன்.
This is how King Saul, when he was anointed by the Holy Spirit, he began as an olive tree, a fig tree and a vine.
ஓடி போய் ஒளிந்துட்டு அகப்படவே இல்லை.
He went and hid himself so that people couldn't find him.
அவன் நடிக்கல. அவன்
he was not acting.
நான் போய் ஓடி போய் இந்த ஸ்கிரீனுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி என்ன கண்டுபிடிங்க, இதோ பார் சவுல் அப்படின்லாம் நடிக்கல அவரு.
He was not, you know, playing that, you know, just go hide behind the screen as if he's hidden himself and then we go and find him and then he comes and exposes, yeah, here's the king.
அப்படிலாம் அவன் நடிக்கல.
ஓ, he didn't act like that.
தேவனிடத்தில் விசாரித்து சீட்டு அவன் மேல் எங்க விழுந்ததுன்னு கண்டுபிடிச்சு இழுத்துருந்து அவனை ராஜாவாக்குனார்கள்.
They had to find out on whom the lot fell. They had to find out from God where he had hidden. They had to find him and then make him a king.
இஸ்ரவேலின் தேவன் தன்னை மறைத்துக் கொள்கிறவர்.
God of Israel is one who hides himself.
பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே நமக்குள்ள உள்ளார மறைவா இருக்கிறார்.
The Holy Spirit is within us, hidden.
தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து மறைத்துக் கொள்கிற God.
Jesus Christ, the Son of God, he is one who hides himself.
தேவனுடைய தூதர்கள் கண்களையும் முகத்தையும் கால்களையும் எல்லாம் மூடி கொள்கிறவர்கள்.
The angels, they are the ones who cover their face and their hands and their legs.
பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதர்கள், எல்லா தேவ குடும்பமே தங்களை மறைத்துக் கொள்கிறவர்கள்.
God, his Son, the Holy Spirit and the angels, the whole family of God are those who hide themselves.
தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனும் தன்னை மறைத்துக் கொள்வான், ஒளித்துக் கொள்வான்.
The man who has been anointed by the Holy Spirit, he will also hide himself.
அவன் தன்னை வெளியில நான் வரக்கூடாது.
He will not project himself. He will not come out.
மெய்யான ஸ்பிரிட் அது.
This is the true genuine spirit.
பரிசுத்தாவியானுடைய மார்க் என்னன்னு கேட்டா இப்படிதான், இப்படிப்பட்ட மார்க் தான் நான் பாக்குறோம்.
If you want to find out what is the mark of the Holy Spirit, this is how we will identify the mark.
கீழே இன்னொரு அடையாளத்தை கூட வாசிக்கிறோம், அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
We read in the same chapter one more.
பரிசுத்தாவியானவருடைய இருக்கிற அபிஷேகத்தினுடைய இன்னொரு அடையாளம்.
There is one more mark of the baptism or the anointing of the Holy Spirit.
27வது வசனத்தை அவனை அசட்ட செய்து கேவலமாய் பேசுகிறார்கள்.
Verse 27, they despise him and they speak so, they said, some worthless men said, how can this one deliver us? And they despised him and did not bring him any present. But he kept silent.
அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான்.
He is one who kept silent when people despised him.
காதுல எவ்வளவு சொன்னாலும் சரி காதுக்குள்ளார போகாது.
How much ever you despise him and speak badly about him, it will not go inside him.
எவ்வளவு புகழ்ந்து பேசினாலும் அந்த காதுக்குள்ள இறங்காது.
And how much ever you appreciate him and speak, it will not go into his ears.
எவ்வளவு இகழ்ந்து பேசினாலும் உள்ளார போகாது.
And how much ever you despise him and speak, that also will not go into his ears.
மனுஷனுக்கு புறம்பே இருந்து போய் ஒன்று அவனுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தாது.
Whatever is outside, anything from outside can never go into him and defile his soul.
சில குடும்பங்களை நாம பார்க்கிறோம்.
We see like that in some families.
சில பேருக்கு காதல உழுவுது.
It goes in, it falls on their ears.
மாமியார் பேசுறது காதல உழுவுது.
Whatever the mother-in-law speaks, it falls on the ears.
மருமகள் பேசுறது காதல உழுவுது.
Whatever the daughter-in-law speaks, that also falls in the ear.
புருஷன் பேசுறது காதல உழுவுது.
Whatever the husband is speaking falls on the ear.
பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் இருக்கிற மனுஷனுக்கு உள்ளார போவே போகாது.
But the one who's got the anointing of the Holy Spirit, it will not go inside.
இயேசு கிறிஸ்து போல ஒரு டெஃபா இருக்க முடியாது.
He will be a person who is deaf like Jesus Christ.
கேட்டு கவனியாமலே போகறான்னு வாசிக்கிறோம்.
It says that you know he listened and then didn't take notice of it.
அது குறித்து ஒரு கக்கறே கிடையாது.
He didn't bother about that.
இயேசு கிறிஸ்து குறித்து அப்படி தான் வாசிக்கிறோம்.
We read about the but Jesus Christ like that.
பழைய ஏற்பாட்டுடைய சவுல் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்.
This Old Testament Saul lived a life like that.
அருமையானவர்களே, என்ன ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு ஆரம்பம்.
See how glorious, what a glorious beginning it was.
ஒரு 2 வருஷம் கூட ஆயிருக்காது.
It may not have been just 2 years.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம், 41வது வசனத்தில் வாசிக்கிறோம். வசனத்தை திருப்ப வேண்டாம்.
We read like this in Acts chapter 13 verse 41.
40 வருடங்கள் சவுல் ராஜாவாக இருந்தான்.
40 years Saul was king.
இருந்தா ஒரு 1-2 வருஷங்கள் இப்படி ஒரு அத்திமரமாக இருந்திருப்பான்.
For 1 or 2 years he would have been like this, a fig tree.
ஆனால் துரதிருஷ்டம், கிட்டத்தட்ட 36-37 ஆண்டுகள் ஒரு முட்செடியாகவே இருந்த பரிதாபம்.
But what an unfortunate thing, for 37-38 years he was a bramble.
தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அவனிடத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு தாவீதுக்காகவே தன்னுடைய நாட்களை செலவு பண்ண.
And there was a fire coming out from him, all his days he spent only in trying to kill him.
தன்னுடைய நாட்களில் பிலிஸ்தீர்களால் கையகப்படுத்தப்பட்டதான தேவனுடைய பெட்டி அமினதாபுடைய வீட்டில் மழையிலையும் மேட்டிலையும் கிடக்குது.
The ark of the Lord was
ஏலியினுடைய காலத்தில் கையகப்படுத்தப்பட்டதான தேவனுடைய பெட்டி பாளையத்துக்கு வெளியில இருக்கு.
The ark of the Lord which was captured during the time of Eli, it was lying outside.
அது அபிநதாபுடைய மேட்டில் இருந்ததுன்னு வாசிக்கிறோம்.
We read that it is in the heights of Abinadab.
20 வருஷங்கள் அபிநதாபுடைய வீட்டில் இருந்தது.
It was for 20 years in that house.
அந்த தேவனுடைய பெட்டி மழையிலையும் பனியிலையும் வெயிலையும் படுத்து கிடக்கு.
And that ark was in the rain and in the sun and it was soaked in dew.
இந்த முதல் சமஸ்தானத்தினுடைய ராஜாவுக்கு கொஞ்சம் கூட அது குறித்து அக்கறை இல்ல.
The first king of Israel, he didn't have even a small bit of concern for that.
தேவனுடைய பெட்டியை நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும்.
We should bring the ark of God into our place.
தேவன் என்ன ராஜா வாக்குனது அதுக்காதா.
The Lord made me a king for that.
தேவனுடைய பெட்டி வெளியில இருக்கு.
The ark of the Lord is outside.
அதுக்கு என்ன ஆலோசனை செய்யணும் பா?
What counsel should I take for that?
அது எப்படி கொண்டு வரலாம்?
How can I bring it back?
Zero desire.
There was no desire for that.
தேவனுடைய பெட்டியை குறித்து சுத்தமா கரல.
There was no concern about the ark of God.
என் position.
My position.
என்னுடைய honor.
My honor.
நான் கிங்கா இருக்கணும்.
I must remain as the king.
இன்னொருத்த போட்டிக்கு வந்துட்டான்.
There is one person who has come for competition.
Finished. தன்னுடைய பார்வையில் பெரியவனானான்.
He became a big man in his eyes.
தன் வாழ்நாள் முழுவதும் தனக்காகவே நாட்களை செலவழித்தவன்.
He is a man who spent all his days just for himself.
தேவனுடைய ஆவி அவனை விட்டு போயிடுச்சுங்கிறதெல்லாம் நான் வாசிக்கிறோம். அவனுடைய டிசபிடியன்ஸ்.
we read that due to his disobedience the Holy Spirit had left him.
Romba துக்ககரமாய் ஒரு வசனத்தை நான் வாசி துக்கம் அடைந்தது உண்டு.
There's one verse which I read and feel very sad.
1 Samuel 15th அதிகாரம்.
1 Samuel chapter 15.
ஒரு முறைக்கு ரெண்டு முறை போய் சொன்னார்.
Instead of just telling lies once, but he told twice.
ஒரு முறைக்கு இருமுறை போய்.
Instead of once, twice.
ஜனங்கள் தான் தப்ப விட்டார்கள்.
It's the people who allowed them to be, you know, to escape.
இந்த ஆடுகளெல்லாம் தப்ப விட்டது ஜனங்கள்.
All the people, they were the ones who spared the flock.
தேவன் திரும்ப திரும்ப பேசுறார். திரும்ப திரும்ப போய் வந்துட்டே இருக்கு.
The Lord is speaking again and again and again and again he's telling lies.
தேவன் அவருடைய ராஜ்யத்தை எடுத்து போட்டான்னு
சொல்லிட்டார். The Lord had removed his kingdom from him. He was told like that.
நாம் இங்கே வாசிக்கிறோம் 26 வசனத்தில்.
Verse 26.
பிற்பகுதி பின்னால் உள்ள பார்ட்.
The later part.
நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உன்னை புறக்கணித்து தள்ளினார் என்றார்.
The Lord has rejected you from being king over Israel.
எப்படி பயப்படணும் அதை.
When we read that, how fearful it should be.
கர்த்தர் உன்னை தள்ளினார்னு கேள்விப்பட்ட பிறகும் அவன் எதை விரும்புறான்னு கேட்டா 30 வசனத்துல என்னை வந்து இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் ஜனத்தின் மூப்பர்களுக்கு முன்பாக என்னை கனம் பண்ணணும் அப்படிங்கிறார்.
Even after listening to this frightful verse, Lord has rejected you. He was only looking for one thing, that the kingdom of Israel, the people of Israel, they should honor him.
இருதயம் கிளிய வேண்டாம்.
Shouldn't your heart tear?
ஐயோ ராஜ் என்னை ராஜாவாயிராதபடிக்கு தேவன் தள்ளிட்டார், என்னிடத்திலிருந்து தேவன் என் மேல பிரியமா இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் போய் என்னை நீங்க கனப்படுத்துங்க அப்படின்னு சொல்றான்.
Even after the Lord had told that, you know, he's rejected Saul, Saul didn't feel a remorse or a sorrow for that, but he just wanted to be the king.
அருமையானவர்களே, இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமா இருக்கிறது.
Beloved, these things are all written as examples for us.
இவனுடைய பிற்கால பின்னால உள்ள வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பயப்பட வேண்டியதா இருக்கிறது.
The later life of Saul is something which we have to fear.
அதனாலதான் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் இப்படி சொல்கிறார்.
That is why King David writes in the psalm.
கூடவே இருந்து சவுலை பார்த்தவர்.
He is one who was with Saul and observed Saul.
ஆண்டவரே, சவுல் சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு கீழ்ப்படியாம போனதுக்கு இவ்வளவு பெரியதான காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு.
Lord, a small thing which Saul did not obey, this huge harm had come to him.
நான் விபச்சாரம் செஞ்சிருக்கேன்.
I have committed adultery.
கொலை செஞ்சிருக்கேன்.
I have murdered.
எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.
Oh, I don't know what will happen to me.
சங்கீதம் 51:11 இப்படி நான் வாசிக்கிறோம்.
We read in Psalm 51:11 like this.
உம் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க.
Don't cast me away from your presence.
உம்முடைய ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துறாதீங்க.
Please don't take away your Holy Spirit from me.
அதுக்கப்புறம் என்னால ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது.
I will not be able to live a life.
நான் கிட்டத்தட்ட சவுளுடைய வாழ்க்கை கூடவே இருந்து பார்த்திருக்கேன்.
I have been closely living with Saul and observing him.
அவனுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும்.
I know his condition.
இப்ப நான் பண்ண தப்புக்கு உன்னுடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளிடாதீங்க.
For the crime which I have committed, please don't.
என் அபிஷேகத்தை எடுத்துறாதீங்க.
Don't remove your Holy Spirit from me.
எதை வேணாலும் எடுத்துருங்க.
Take anything from me.
என்னுடைய கிங் என்னுடைய கிங்ஷிப் கிங்டம் எதை வேணாலும் எடுத்துருங்க.
Take away my kingship and my kingdom.
என்ன அடிச்சிருங்க. என்ன
ஹிட் மீ.
என்ன பனிஷ் பண்ணிடுங்க.
பனிஷ் மீ.
என்ன தள்ளிடாதீங்க.
Please don't cast me out.
ஆவியை எடுத்து போட்றாதீங்க.
Please don't remove your Holy Spirit.
சவுளுடைய நிலைமை எனக்கு வந்தற கூடாது.
The condition of Saul, it should not come to me.
அப்படிதான் பயந்து சங்கீதம் 51 எழுதினது.
He feared like that and wrote Psalm 51.
அந்த பயம் நமக்கு இருக்கட்டும் பிரியமானவர்களே.
Beloved, let us have that fear.
அவனை டேமேஜ் பண்ணிடுச்சு, அவனை இன்ஜூர் பண்ணிச்சு.
It had harmed him, damaged him, injured him.
மனுஷருடைய கணத்தை, அந்த விக்கிரகம், அவனை சேவித்த விக்கிரகம் அவனை இன்ஜூர் பண்ணிச்சு.
The idol which he worshipped, it harmed him, destroyed him.
நம் பேரலலா தேவனுடைய மனுஷர் உள்ளார் மகிமையான சில மனுஷர் எல்லாம் உள்ளார் இருக்காங்க.
In parallelly, there are other glorious men who are there.
ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்தில், ரெண்டு ராஜாக்களின் புத்தகம்
2 Kings
5 அதிகாரத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம்.
We read in chapter 5.
எலிசா என்ற ஒரு பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி.
Elisha, a prophet who lived in the Old Testament days.
சீரியாவுடைய படைத்தளபதி நாகுமான் குஷ்டரோகியாய் இஸ்ரவேலுக்கு வருகிறார்.
The captain of the commander of the army of Syria, Naaman, he is coming to Israel as a leper.
Syrian king enna pannirukkar appadina avarku or kittadite 5th vasanathile or 10 talandu velli 6000 shekel nerepan patru mast vastrangalai koduthu தன்னுடைய சேனாதிபதி சுகமடைஞ்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்கிறார்.
Then the king of Aram, he is writing a letter to the king of Israel, and not only that, he is giving him gifts, 10 talents of silver and 6,000 shekels of gold and 10 changes of clothes.
அங்க ஒரு குழப்படி ஆயிடுச்சு, அந்த லெட்டர்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு.
There was some misunderstanding in this letter.
கம்யூனிகேஷன் இப்படி மாறி மாறி போய் தப்பா போயிடுச்சு லெட்டர்.
The letter had become, it was a wrong letter. It had this mistake in it.
உடனே இஸ்ரேலின் ராஜாக்கு ஒண்ணுமே புரியல.
The king of Israel didn't understand that letter.
ஏய், ஒரு ஒரு குஷ்டரோகியை போய் சுஸ்தமாக்குறதுக்கு நான் எப்படி என்னால முடியும், நான் என்ன தேவனா அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏதோ பிளாட் இருக்குன்னு நினைக்கிறான்.
The king of Israel, he says, how can I heal a leper? So maybe there is a plot in this letter.
இந்த குழப்பத்தை எலிசா அறிஞ்சிட்டார்.
This confusion, no, Elisha knew that.
ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்றார்.
He prayed to God.
உடனே இஸ்ரேலுடைய கிங்குக்கு பதில் அனுப்புறார், நீ அந்த நாகமான் குஷ்டரோகியை என்னிடத்தில் அனுப்பு அப்படின்றார்.
And then he sends word to the king of Israel to send Naaman to him.
இவர் ஏதோ ஒரு ஒரு ஓட்ட குடிசையில இருக்கிறார். அவர்
he must be in some dilapidated hut.
இவர் பெரிய ரதத்துல, இந்த குஷ்டரோகி பெரிய ரதத்துல வருகிறார்.
And this leper is coming in a huge chariot.
ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வர்றார்.
And he is coming with a huge expectation.
தனக்கு பெரிய கணம் மகிமை எல்லாம் கிடைக்கும்னு வர்றார்.
He is coming expecting lot of honor and respect for him.
இப்படி தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி இந்த தீர்க்க தரிசி நமக்கு சோமர்த்துவார்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ல வர்றாரு. அவரு
ஹீஸ் கமிங் வித் எக்ஸ்பெக்டேஷன் தட் திஸ் ப்ராஃபிட் வில் கம் அண்ட் லேஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ஹிஸ் ஹெட் அண்ட் ஹி வில் ப்ரே அண்ட் ஹீல் ஹிம்.
குஷ்டரோகிக்கு எப்படிப்பட்டதான ஒரு எதிர்பார்ப்பு பாருங்க.
See the kind of expectation for a leper.
இப்படிதான் நாமும்.
We are also like that.
அந்த கரெக்டர்ஸ்ல நான் பார்த்துட்டு நானும் நாமும் அப்படி இருக்கோம்.
We all see these characters and we can identify ourselves with them.
எவ்வளவு உள்ளர எவ்வளவு குஷ்டரோகங்கள் உள்ள இருக்கு.
How much of leprosy is within us?
நமக்கு எவ்வளவு கனமகிமை நாம் எதிர்பார்க்கிறவர்களா இருக்கிறோம்.
And how much we expect honor and respect?
அந்த honor respect கிடைக்கலனா எவ்வளவு சீக்கிரமா offend ஆயிரோம்.
And how quickly we can get offended when we don't get that respect and honor.
ஆனால் அங்க நடந்தது என்னவென்றால்,
But what happened there was,
நான் இப்படிதான் நான் யூகிக்கிறேன்.
I imagine it like this.
இப்படிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன்.
I picture, I think it must have been like this.
தேவனுடைய மனுஷன் தேவனுக்கு மகிமை தேடுகிறவன்.
The man of God is one who seeks for the glory of God.
தனக்கு மகிமை தேடாதவன்.
He is a man who doesn't seek glory for himself.
ஆண்டவரே, இவர் அந்தரங்கத்திலே இப்படி ரூம்ல ஒரு அந்த ஓட்ட குடிசையில இப்படி ஜெபம் பண்ணிருப்பார் எலிசா.
Elisha would have prayed like that in that dilapidated hut.
நீங்க கவனிக்க முடிக்க நான் விரும்புகிறேன்.
I want you to listen carefully.
ஆண்டவரே,
Lord,
இந்த நாகமான் குஷ்டரோகியின் இடத்துல வர்றார்.
This Naaman the leper is coming to me.
நான் அவனுடைய முகத்தை கூட அவன் என் முகத்தை பார்க்க கூடாது. ஆண்டவரே,
That man should not see my face.
நான் அவன் முகத்தை பார்க்க கூடாதுன்ட்டு இல்ல, அவன் என் முகத்தை பார்க்க கூடாது.
It's not that I should not see his face, but he should not see my face.
இப்ப நான் தலைமையில கை வச்சு நான் ஜெபம் பண்ணிட்டேன்னா,
But if I lay my hands on his head and pray,
அவன் சுகம் பெற்றுட்டானா,
And if he is healed,
அவன் அசீரியாவுக்கு போனதுக்கு பிறகு,
After he goes back to Syria,
அவன் அசீரியால என்ன சொல்வான் என்றால்,
You know what he would tell in Assyria?
நான் இஸ்ரேலுக்கு போனேன்.
I went to Israel.
இஸ்ரேல்ல ஒரு தீர்க்கதரிசி எலிசான் ஒருத்தர் இருந்தார்.
There is a prophet called Elisha in Israel.
அந்த எலிசாங்கிற மனுஷன் மேல கை வச்சு ஜெபம் பண்ணார்.
That man Elisha, he kept his hand on my head and he prayed.
நான் சுகம் பெற்றேன்.
I am healed.
அங்க ஒரு மனுஷன் எலிசா ஒரு பெரிய பிக் மேன் ஒருத்தர் இருக்கான்.
There is a big man Elisha there.
அப்படி வேண்டவே வேண்டாம்.
It should never be like that.
அசீரியாவுல எலிசாங்கிற பேரே தெரியக்கூடாது.
In Assyria the name Elisha should not be known.
இஸ்ரேல்ல தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கறத அவனுக்கு தெரியணும்.
He must know that there is a God in Israel.
என் முகத்தை பார்க்கவே கூடாது.
He should not see my face.
You are the healer
Lord.
இந்த சொட்ட எலிசா கிடையாது.
Not this empty Elisha.
அவன் என் முகத்தை பார்க்க கூடாது.
He should not see my face.
அவன் தேவனால் சுகம் பெறணும், தேவனுக்கு மகிமை செலுத்தணும்.
He should receive healing from God and he should give glory to God.
இப்படி உள்ளார இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார்.
This is how Elisha was praying in his room.
அந்த குஷ்டரோகிக்கு என்னவா இருக்குன்னு கேட்டா, அது ஹானர் சீக்கிங்கா இருக்குது.
And for this leper it is honor seeking.
நாம் என்னது சொல்வோம்?
What can we say?
இந்த டிசைர் நமக்கு இருந்துட்டா நல்லா இருக்கும்.
If we have that desire, this desire will be safe.
ஆண்டவரே, இதில் என்ன இருக்கு ஆண்டவர்? எம்டி இல்ல, இன்னும் ஒண்ணுமே இல்ல இதுல.
Lord, what is there in this hand? Emptiness.
நீங்க சுகம் கொடுத்துருங்க.
You give healing.
நீங்க உயர்ந்திருக்கிறத நான் விரும்புறேன்.
I want you to be lifted up.
என்ன சீனுக்கே நான் கொண்டு வர விரும்பல.
ஐ டோன்ட் வாண்ட் டு பீ பிராட் டு தி சீன் அட் ஆல்.
அப்படியே சொல்லிட்டார், வாசல்ல வந்து நின்ன உடனே அப்படியே யோர்தான்ல ஏழு தடவை முக்கிட்டு எழுந்திரிச்சிட்டு போ அப்படின்ட்டார்.
When he was nearing this hut, he sent word, go to Jordan and dip yourself 7 times and be healed.
நான் அந்த கதையில நான் வாசிச்சிருக்கோம், பின்னால அந்த ஸ்டோரியில வாசிச்சிருக்கோம்.
We have read that story.
நாம இங்க பின்னால நான் வாசிக்கிறோம்.
We read here.
அவன் சுகம் பெற்றான்.
He received the healing.
எலிசாவுடைய ஹார்ட்ல அந்த காரியம் இருந்ததாங்கிறத இங்க ரிவீல் ஆகுது.
You can see whether that desire was there in the heart of Elisha or not.
15th வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்.
We read in 15th verse like that.
சுகம் பெற்ற அந்த நாகமான் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பி வருகிறார்.
When he returned to the man of God with all his company and stood before him. He said, behold, now I know that there is no God in all the earth but in Israel. So please take a present from your servant.
Praise
now.
The Lord.
Praise the Lord.
இந்த ஒண்ணுத்துக்கு தான் அவர் விரும்பினார்.
This was the only thing that Elisha desired.
ஆண்டவரே, நான் சுகம் கொடுத்தா இருக்க கூடாது ஆண்டவரே.
It should never be, Lord, that I gave the healing.
இஸ்ரேல்ல தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத இவன் தெரிஞ்சுக்கணும்.
They should know that there is a God in Israel.
இவன் இங்கே சீரியாக்கு போயிருந்தான்னு தேவனுடைய கொடி எவ்வளவா உயர்ந்திருக்கும்.
When this Naaman went back to Syria, how much the flag of honor would have, God would have been honored.
அத விரும்பினாத.
He desired that.
அவன் மறைத்து கொண்டான்.
He hid himself.
அவன் ஒளித்து கொண்டான்.
He was really hiding.
தேவனுக்கு மகிமையை தேடினான்.
He sought for the glory of God.
அது அப்படியே நடந்துச்சது. அப்படியே
it happened exactly like that.
அவனுடைய டிசைர் நிறைவேறிச்சது.
This desire was fulfilled.
அங்க நாம் வாசிக்கிறோம்.
We read there.
ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான்.
He said that please receive this offering from me, a present from me.
அது சாதாரண இல்ல.
It's not a small offering.
6000 ஷேக்கல் ங்கிறது 70 கிலோ தங்கம்.
70 kilograms of gold.
ஒரு 10 தாலந்து வெள்ளினா 340 கிலோ வெள்ளி.
340 kilograms of silver.
70 கிலோ தங்கம்.
70 kilograms of gold.
ஏப்பா தலமுறை தலமுறையா வச்சிருந்தீங்களா?
We can keep that and eat for the generations to come.
ஒண்ணும் வேண்டாம், எடுத்துட்டு போ.
I don't need any of those things. Take it away.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
Just think a little bit.
இத இப்ப இங்க இருந்து அந்த ராஜாட்ட திரும்பி போறான்னு வச்சு, இதெல்லாம் நான் இப்படி தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்தில் உள்ளதை நான் தியானிச்சேன். இப்படி
I have meditated about what was in the heart of the man of God.
இப்போ இங்க இருந்து அசீரியாவுக்கு போறாருப்ப.
He just goes back to Assyria.
நாகமான பார்த்தவன அங்க ஒரே கோலாகலம் கொண்டாட்டமா இருக்காங்க.
When they see Naaman, it's going to be a joyful celebration.
அங்க ராஜா ரிசீவ் பண்றாரு.
The king is receiving him.
ஏய், எப்படி இதெல்லாம் ஆனிச்சு அப்படிን கேக்குறாரு.
He asks him, how is it that you healed like this?
இஸ்ரவேலுடைய தேவன் சுகம் கொடுத்தாருன்னு சொல்றான்.
The God of Israel healed me.
ராஜாவே,
king,
நீங்க கொடுத்த 70 கிலோ தங்கம் என்னங்க?
The king, the 70 kilograms of gold you gave, take it here.
இந்தாங்க 340 கிலோ வெள்ளி இந்தாங்க.
This 340 kilograms of silver you gave, take it.
Hey, இல்லடாச்சி,
what happened?
எப்படி இலவசமா உனக்கு இதெல்லாம் கிடைச்சது?
How come you got it free?
ஒண்ணு பணம் வாங்கலையா?
He didn't take any money.
ஐயோ, ஒண்ணுமே அந்த மனுஷன் வாங்கல.
He didn't take anything.
இலவசமாய் கொடுத்தாங்க.
Freely he gave.
இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம் இன்னும் மகிமையா இருக்கணும்.
And the name of Jesus of Israel, the God of Israel should be even more honored.
தல வேதனை என்னவென்றால்,
but the you know sad thing is
அப்படி நடக்கல.
It didn't happen like that.
யார் குறுக்க வந்தா அப்படினா,
who came in between?
கேஆசி உள்ளார வந்துட்டான்.
கேஆசி
கொஞ்சோண்டு,
a little bit.
டே இவ்வளவு,
little bit.
இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம்.
Little bit here, little bit there, little bit.
வாங்கிட்டு
he came in.
இப்ப போய் குடுக்கறாருன்னு வச்சுங்க.
Now he is going and giving it.
முதல்ல நடந்த விருப்பம் நிறைவேறல.
The initial desire didn't get fulfilled.
இப்ப நடந்துருச்சு. எப்படி நடந்தது என்றால்,
now what has happened is
ஒரு 70 கிலோ தங்கத்துல,
out of the 70 kilograms of gold,
ஒரு 69 கிலோ தங்கம்,
69 kilograms of gold,
ஒரு 300 கிலோ வெள்ளி,
300 kilograms of silver,
10 dressக்கு ஒரு 6 dress, 7 dress.
Instead of 10 dresses, 6 or 7 dresses.
எப்பா மீதி எல்லாம் எங்கப்பா அப்படினு கேட்டா,
where are the remaining?
அவங்க அந்த காட்க்கு கொஞ்சோண்டு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தாங்க, அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு. Oh God,
a little bit I gave for that God there. Oh, what a sad thing.
நம்ம கோவம் வருதா இல்லையா?
Aren't you getting angry?
கேஆசி மேல கோவம் வருதா இல்லையா?
Aren't you getting angry over Gehazi?
இப்படிதான் கோவம் வந்தது தேவனுக்கும்.
This is how God also became angry with Gehazi.
இன்னைக்கு இருக்கிறதான பிரசங்கமார்கள் இப்படிதான் இருக்காங்க.
Even the preachers who are there today are just like that.
கொஞ்சம் கொஞ்சம் பிச்சை எடுக்கறதாங்க கொஞ்சம்.
They're begging little bit here, little bit there.
தேவனுடைய நாமத்துக்கு புறஜாதிகளின் மத்தியில் துர்க்கீர்த்தியை கொண்டு வருகிறவர்கள்.
They bring dishonor to God in midst of all the Gentiles.
இலவசமாய் கொடுத்தது இலவசமா வாங்கிட்டு போ.
You who have, I mean, freely received, freely give.
அதனால தான் சேதப்பட்டான்.
That is why Gehazi was harmed.
அவனை சேதப்படுத்திருச்சு அவனை.
It injured him.
பணத்தால் சேதப்பட்டவர்கள்.
He is the man who was injured by money, love for money.
மனுஷருடைய கணத்தால் சேதப்பட்டவர்கள்.
Love for honor for men.
சிம்சோன் பரிசுத்தாவி பெற்றவன் sexual lustனால பாதிக்கப்பட்டவன் சேதப்பட்டவன்.
Samson who had the anointing of the Holy Spirit, he was harmed because of his sexual lust.
பிரியமானவர்களே, தேவனுடைய அந்த கண மகிமையை நாம் அப்படியே விரும்பணும், நாம் இச்சுக்கணும்.
Beloved, we should desire the glory of God.
அதை தொட மாட்டேன்.
I will not, you know, touch it.
ஆறு மணி நாட்கள்ல இங்க திருச்சோவில் ஆறு மணி நாட்டில் CFC பெங்களூர்ல கேட்டுக்கிட்டது.
In the from the initial days, what we've been hearing in the church here in CFC Bangalore.
தேவனுக்கு சொந்தமானவைகள் மூன்று விஷயங்கள்.
There are three things which belong to God.
பிரசாக் சொன்னவைகள்.
These are things which Isaac told.
மகிமை தேவனுக்குரியது.
All glory belongs to God.
அதை தொடக்கூடாது.
We should not touch it.
வல்லமை தேவனுக்குரியது.
Might or power belongs to God.
அதை தொடக்கூடாது.
We should not touch it.
பழிவாங்குதல் தேவனுக்குரியது.
Revenge or vengeance belongs to God.
அது தொடக்கூடாது.
We should not touch it.
அதெல்லாம் தேவனுக்குரியது.
They all belong to God.
நான் தொட்டேன்னா நான் அடிபடுவேன் நான்.
If I touch them, I'll be injured.
மகிமை தேவனுக்குரியது.
All honor and glory belongs to God.
அது அவர்ட்ட கொடுத்துட்டே இருக்கணும் அதை.
We should keep on giving it to him.
அது நமக்கல்ல.
It's not for us.
நோ இப்படி மனுஷன் இப்படி தான் தேவன் மனுஷன் இருந்தான்.
This is how the man of God was.
பழைய ஏற்பாட்டு காலையில நாம் கூட ஜோசப் பழைய ஏற்பாட்டு மனுஷனை குறித்து நாம் கேட்டோம்.
This morning also we heard about this Old Testament man Joseph.
புதிய ஏற்பாட்டினுடைய ஆவியை கொண்ட பழைய ஏற்பாட்டு மனுஷன்.
A man who was in the Old Testament with the New Testament spirit.
ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் அவனை குறித்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை.
Genesis chapter 41, there is a beautiful verse.
தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனுடைய இன்னொரு அடையாளம்.
This is a sign or a mark of a person who has been anointed by the Holy Spirit.
தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் நாம் யோசேப்பை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம்.
We read this about Joseph who had received the spirit of God.
கிட்டத்தட்ட நிறைய ஆண்டுகள் ஜெயில இருந்துட்டு இப்ப ஜெயில இருந்து வெளியில வர்றாரு.
He is one who had been spent many years in the jail and is now come out of jail.
First encounter, Parvon king oda first encounter nadakapodu pa.
This is the first encounter which is going to take place with king of Egypt, the Pharaoh.
Adiyam 41 adhigarathil vaasikkrom.
We read in Genesis 41.
14th vasanathil vaasikkrom avanai savaran panni koduthu சவரன் பண்ணிக்கொண்டு வஸ்திரத்தை தரித்து பார்வோன் இடத்தில் வந்தார்.
He had shaved himself and changed his clothes. He came to Pharaoh.
15 வசனத்தில் வாசிக்கிறோம்.
Verse 15.
வாசிப்போம்.
Pharaoh said to Joseph, I have had a dream, but no one can interpret it. And I have heard it said about you that when you hear a dream, you can interpret it.
நல்ல ஒரு வசனம்.
This is a good word.
First encounter. பார்வோனோடு கூட உண்டான ஜோசப்னுடைய first encounter.
This is the first encounter which Joseph had with Pharaoh.
எப்ப உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன்.
I've heard about you.
நீ ஒரு சொப்பனத்தை குறித்து கேள்விப்பட்ட உடனே அதுக்கு ஒரு அர்த்தத்தை எல்லாம் சொல்லுவியாமே.
I've heard that, you know, if I tell it, if you hear about a dream, you'll be able to immediately give the meaning for that.
பதில் பளிச்சுன்னு வருது பாருங்க.
Just see how spontaneously the result, the
16th வசனத்தில் வாசிக்கிறோம்.
Verse 16, the spontaneous response.
யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல தேவனே.
Joseph then answered Pharaoh saying, it is not in me, God will give Pharaoh.
நான் அல்ல தேவன்.
Not me, God.
பிரியமானவர்களே, இந்த ஸ்பிரிட்,
Beloved, this is the spirit.
தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன்.
This is the man who had received the spirit of God.
அதே பார்வோன் சொல்றான்.
This is what Pharaoh is saying.
38th வசனத்தில் வாசிக்கிறோம்.
Verse 38.
பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி வாசிப்போம்.
Then Pharaoh said to his servants, can we find a man like this in whom is the divine spirit?
தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் இவன் அப்படினு புரஜாதிகளுக்கு தெரியுது.
The people who are not believers, they are the ones who can say that this man has received the spirit of God.
அவனை இப்படி ஐடென்டிஃபை பண்றான்.
He identifies that man like this.
இவன் தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன்.
This man has received the spirit of God.
அவனுடைய அடையாளம் என்ன?
What is the mark?
நான் இல்ல.
Not me.
தேவனே.
But God.
நம்ம குறித்து எந்த காரியங்களா இருக்கட்டும்,
எனிதிங் விச் இஸ் கன்சர்னிங் அஸ்,
இது அப்படியே லிட்டரலா எழுத்தின்படி சொல்லணும்னு இல்ல.
இட்ஸ் நாட் தட் இட் ஹஸ் பீ மென்ஷன் லிட்டரலி எவ்ரி டைம்.
நாட் ஐ பட் காட் அப்படிங்கிறது innermost being குள்ள இருக்கிற ஸ்பிரிட். அது
இட் இஸ் a spirit which is there inside, not I but God.
அது யோசேப்புக்குள்ள இருந்தது.
It was there in Joseph.
உன்னை குறித்து நான் அப்படி கேள்விப்பட்டேன்.
I heard about you like that.
நீங்க 1000 கேள்வி பண்ணலாம்.
You can hear 1000 things.
அதெல்லாம் நான் இல்ல.
It's not on me.
Alla God.
It's only God.
Priyamanavargale, in the spirit.
Beloved, this spirit.
தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷர்களுக்கு இந்த ஸ்பிரிட் இருக்கும்.
The man who has received the spirit of God will have this in him.
எலிசாக்குள்ள அந்த ஸ்பிரிட் இருந்துச்சு.
It was there inside Elisha.
ஆண்டவரே, என் பேர் இல்ல.
Not my name, Lord.
நான் இல்ல.
Not me.
God.
God.
தேவன் அறியப்படணும்.
Only God should be known.
நான் அறியப்படக்கூடாது.
I should not be known.
இந்த ஸ்பிரிட் தான் இவனுக்குள்ள இருந்தது.
This is the spirit which was in this man.
அப்பிரியமானவர்களே.
Yes, beloved.
நமக்கு நிறைய இப்படிப்பட்ட பாதையில் நாம் செல்லும்பொழுது இப்படிப்பட்ட யோசேப்பை கிராஸ் பண்ணது போல நிறைய பேர் நம்மள கிராஸ் பண்ணலாம்.
When we go on a journey, on a path, we can cross many people like Joseph.
பார்வோன் புகழ்ந்தது போல.
Like how Pharaoh could praise Joseph.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம்.
Matthew 21.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம்.
Matthew 21.
நாம் இங்கே பெத்பகேயினுடைய ஒரு கழுதையை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
We read here about a donkey of Bethpage.
ஆண்டவர் பெத்பகேக்கு வந்தபொழுது ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியும் கட்டியிருக்க கண்டார்.
When they had approached Jerusalem and had come to Bethpage, verse 1, at the Mount of Olives, the Lord says, you will find a donkey and a colt with her.
மூன்றாம் வசனத்தில் ஆண்டவர் அந்த இரண்டாம் வசனத்தில் அந்த கழுதை அதை அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்.
Untie them and bring them to me. Verse 2.
ஏதாகிலும் தேவை என்றால் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் சொன்னார்.
If anyone says anything to you, you shall say, the Lord has need of them.
அருமையானவர்களே, ஆண்டவருக்கு என்ன தேவை?
Beloved, what does the Lord need?
ஒரு இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள்.
You please say that the Lord has need of them.
கேடுகட்ட கழுத.
It is an ordinary donkey.
வீணா போன கழுத.
It's something which is a waste.
இதை யாருமே விரும்புறது இல்ல.
Nobody desires that donkey.
திட்டிறது கூட தமிழ்நாட்டுல இங்கெல்லாம் அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டுல கழுதுங்கிறது சர்வசாதாரணமா வார்த்தை.
When somebody wants to scold someone, they'll use this word donkey very easy, very commonly.
ஆண்டவருக்கு அதான் தேவையா?
The Lord has need of that donkey.
ஆண்டவருக்கு யானை எல்லாம் தேவையில்ல.
The Lord doesn't need elephant.
ஹார்ஸ் பவர் எல்லாம் தேவையில்ல ஆண்டவருக்கு.
The Lord doesn't need horse power.
எலிஃபென்ட் பவர்.
Elephant power?
அதெல்லாம் ஆண்டவர் தேவையில்லை.
The Lord doesn't need them.
கேடுகட்ட கழுது எனக்கு வேணுங்கிறார்.
It's only that ordinary waste, you know, that kind of a donkey.
அது கட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்.
He saw that it was tied.
அது எப்படி கட்டப்பட்டிருக்கு, என்ன உபத்திரவத்தில் இருந்துங்கிறது ஆண்டவர் கிராஸ் பண்ணி போயிட்டார்.
The Lord, you know, he crossed that and he noticed that it was suffering because it had been tied.
அது பார்த்துட்டார் ஆண்டவர்.
The Lord saw that.
ஆண்டவருக்கு அந்த கழுதையின் மேல் கண் விழுந்தது.
The Lord's eyes fell on the donkey.
அது அவுத்துட்டு வாங்கன்றார்.
He said, you untie that and bring it.
அது மேல நான் சவாரி செய்யறேன்னு
சொன்னார். I will ride on that.
அருமையானவர்களே,
beloved,
நான் எங்க கட்டப்பட்டிருந்தேங்கிறது எனக்கு தெரியும்.
I know where I was tied.
என்னுடைய 21வது வயதுக்கு முன்னதாக நான் எதில கட்டப்பட்டிருந்தேன் அப்படிங்கறது எனக்கு தெரியும்.
I know that before my 21st year in my life, how I was bound.
ஆண்டவர் எப்படி அந்த பெத்பகே கழுதையின் மேல கண் விழுந்ததோ அதுபோல என் மேல் தேவனுடைய கண் விழுந்தது.
Like how the Lord's eyes fell on this donkey at Bethpage, his eyes fell on me.
என்னை தேவன் கட்ட வீழ்த்தார்.
The Lord untied me.
தேவனுக்கே மகிமை.
All praise and glory to God.
அருமையானவர்களே, நாம் எவ்வளவு பேர் பல வகையில பல காரியங்களில் நாம் கட்டப்பட்டிருந்தோம்.
Beloved, we had been tied by so many ways in so many times.
எவ்வளவு பாவ கட்டுகள்.
How many sinful bonds.
தேவன் எவ்வளவாய் நம்மளை ரிலீஸ் பண்ணார்.
How much the Lord has released us.
ஓகே, உன் மேலே நான் சவாரி செய்றேன்.
I want to ride on you.
கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை.
Untied donkey.
கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை.
Untied donkey.
இப்ப பயணம் செய்றார்.
The Lord is riding on the donkey.
அதை நாம் மறந்துடவே கூடாது.
I should never forget that.
நாம் இங்க வாசிக்கிறோம்.
We read here.
ஏழாம் வசனத்தில்.
Verse 7.
கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள்.
And brought the donkey and the colt and laid their coats on them and he sat on the coats.
Okay, எட்டாம் வசனத்தில் வஸ்திரங்களை எல்லாம் வழியிலே விரித்தார்கள் வாசிக்கிறோம்.
We see here in verse 8 how the crowd spread their coats in the road.
மரக்கிளைகளை எல்லாம் தரையிலே விரித்தார்கள்.
And others were cutting branches from the trees.
ஹோசன்னா எல்லாம் பாடினார்கள்.
And they kept singing Hosanna.
இப்ப இந்த கழுதை என்ன நினைக்கணும்?
Now, what should the donkey think?
கழுதை என்ன ஒரு பெரிய அவாடா அப்படி நினைச்சுச்சுன்னு என்ன
ஆவுறது? If the donkey only said, oh, look at me. And
oh, என் மேல silk saree.
There is some silk saree, you know, on me.
Oh, body, silk saree?
silk saree on me?
வழியிலெல்லாம் silk saree.
All along the road silk saree.
Flowers?
Flowers.
Hosannas?
Hosannas.
கழுதைக்கு இல்லாது.
It's not for the donkey.
மேல மேல.
It's the one who's riding on the donkey.
மறந்த என்ன ஆவறது?
If you forget what happens.
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம்.
This is the sin which so you know is just around us, surrounding us.
சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம்.
It's something close to us.
உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன்.
I heard about you.
No, நான் இல்ல, God.
No, not me, it's God.
கழுதைக்கு ஓசனாஸ் கிடையாது, கழுதைக்கு வஸ்திரம் கிடையாது, கழுதைக்கு பூ கிடையாது, கழுதைக்கு மரக்கிளைகள் கிடையாது.
The donkey has no clothes on that and no flowers, no hosannas, no branches.
ஆண்டவரே உமக்கே.
It's all for you, Lord.
மேல உமக்கு அது.
It's for you, Lord. It's for you.
எனக்கு அல்ல.
It's not for me.
உமக்கே.
It's only for you.
நான் அல்ல.
Not me.
தேவனே.
For God.
இந்த ஸ்பிரிட் எப்பொழுது உடையவர்களாய் நான் இருப்போம்.
We should be people with that spirit all the time.
நான் அல்ல.
Not me.
தேவனே.
Only God.
எனக்கு அல்ல.
Not for me.
எனக்கு மேல இருக்கிறவருக்கு.
For the one who's riding on me.
அந்த ஸ்பிரிட்லே நிலைத்திருப்போம் பிரியமானவர்களே.
Beloved, let us remain in that spirit always.
அவருக்கே கனத்தை தேடுவோம்.
We will seek for his honor all the time.
அவருக்கு மகிமையை தேடுவோம்.
We will seek for his glory.
தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளாரே வெகுவாய் தூஷிக்கப்பட்டிருக்கிறது.
The name of the Lord is blasphemed among the peoples like that. Too much.
அதன் மத்தியில நாம் தேவனுக்கு ஒரு கனத்தை மகிமையை நாம் தேடுகிறவர்கள்.
In the midst of that, we should be the people who will search and seek for the glory of God.
இப்படிப்பட்ட ஆவியுடையவர்களாய் நாம் இருக்கும் பட்சத்தில்,
if we are people with that kind of a spirit,
நாம் திருச்சபையிலும் சபையில் உள்ளவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்க முடியும்.
We will be people who will be a blessing for those who are in the church.
சபைக்கு மிகுந்த உதவியா இருக்க முடியும்.
We will be of much help to the church.
கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
I want to tell something finally and full close.
அப்போஸ்தலர் நடபடிகள் 18 அதிகாரம்,
Acts chapter 18.
நாம் அப்பொல்லோ என்ற ஒரு யூதனை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
We read here about a Jew, Apollos.
அப்போஸ்தலர் நடபடிகள் 18 அதிகாரம்,
Acts chapter 18.
அவனுடைய மனத்தாழ்மையை நான் அவனிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது.
I had learned humility of mind from him.
அவன் 24 வசனத்தில் அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
We read about him in verse 24.
Number 1, அவனை குறித்து அவன் சாதுரியவான் என்று வாசிக்கிறோம்.
We read the first qualification here, an eloquent man.
அவன் வேதாகமங்களில் வல்லவன் என்று வாசிக்கிறோம்.
He was mighty in the scriptures.
மூன்றாம் காரியம், 25 வசனத்தில் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டவன் என்று வாசிக்கிறோம்.
In verse 25, the first portion, this man had been instructed in the way of the Lord.
25 வசனத்தில் ஆவியில் அனல் உள்ளவன் என்று வாசிக்கிறோம்.
And we read the next thing, being fervent in spirit.
இன்னொரு காரியம்,
he was one more thing,
அப்போலோ குறித்து கர்த்தருக்கு அடுத்தவர்களை திட்டமாய் அக்யூரேட்டாய் போதிக்கிறவன் வாசிக்கிறோம்.
He was speaking and teaching accurately the things concerning Jesus.
சாதுரியவான்,
eloquent man,
வல்ல வேதாகமங்களில் வல்லவன்,
mighty in the scriptures,
கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டவன்,
instructed in the way of the Lord,
ஆவியில் அனல் உள்ளவன்,
fervent in spirit,
அக்யூரசியாய் போதிக்கிறவன்,
could teach accurately.
இப்படி ஒரு யங் மேன் சபையில பிரசங்கிச்சிட்டு இருக்கார்.
This was a young man who was preaching in the church.
சும்மா டென்ட் மேக்கர்ஸ் அகிலா பிரிஸ்கிலா அவனை தனியா அழைச்சிட்டு
போயிட்டாங்க. They were these tent makers, Aquila and Priscilla, they are taking him aside.
வீட்டுக்கு அழைச்சிட்டு போய்
they take him home.
அவளை சேர்த்து கொண்டு அவர்கிட்ட கொஞ்சம் பேசி என்கரேஜ் பண்ணிட்டு,
they spoke to him and encouraged him.
26 வசனத்தில் வாசிக்கிறோம்.
Verse 26.
தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்.
They explained him the way of God more accurately.
அவன் ஏற்கனவே அக்யூரேட்டா போதிக்கிறவன் தான்.
He is a man who is already preaching the word accurately.
இப்போ இந்த இவன் ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த அகிலா பிரிஸ்கிலா பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் கிடையாது.
This Aquila and Priscilla, they are not Bible scholars.
அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது.
They don't know all those things.
சும்மா டென்ட் மேக்கர்ஸ் தான்.
They are only tent makers.
ஒரு ஆர்டினரி பிலீவர்ஸ்.
Ordinary believers.
தேவனுக்கு என்று வைராக்கியமா இருக்கிறவர்கள் தான்.
They are the ones who are living zealously for the Lord.
இந்த மனுஷன் இந்த யங் மேன் அப்படியே அழைச்சிட்டு போய்,
They took this young man aside.
அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள்.
They accurately, more accurately explained things to him.
அதை மனத்தாழ்மையாய் அதை ஹம்புலா ரிசீவ் பண்ணிட்டார்.
And this Apollos received it with humility of mind.
சரி பிரதர்.
Thank you, brother.
Thank you, brother.
Thank you, brother.
இந்த இடத்துல எனக்கு லைட் இல்ல.
I didn't have light in this area.
ஓ, அக்யூரசியா தான் போதிச்சேன், ஆனா கடைசியில இன்னும் கொஞ்சம் அக்யூரசி தேவைப்பட்டிருக்குல்ல. ஓகே பிரதர், தேங்க்யூ தேங்க்யூ.
ஐ ஹேட் பீன் ஸ்பீக்கிங் ஆக்யூரேட்லி பட் ஐ நீடட் லைட் டு பிகம் மோர் ஆக்யூரேட். Thank you.
நான் பெரிய ஸ்காலர் தெரியுமா? நானு
I'm already a scholar, you know.
நான் பெரிய பைபிள் ஜெலஸ் பிரதர் தெரியுமா?
Do you know I'm a zealous brother?
நான் ரொம்ப துல்லியமா போதிக்கிறேன் தெரியுமா?
You know I can speak very accurately.
எனக்கு நீ வந்து புத்தி சொல்றியா?
Are you coming and teaching me things?
நீ எனக்கு கரெக்ட் பண்றியா? நீ
Are you correcting me?
இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா அப்பல்லோ சீட் கிழிஞ்சு போயிருக்கும்.
If Apollos had been speaking like this, he would have lost his job in the kingdom of God.
மனதாழ்மையாய் கற்றுக்கொண்டார்.
He learnt in humility from this.
Okay, thank you brother. ஐயோ என்ன ஐ ஓபனிங் அப்படினு சொல்லிருப்பார்.
Thank you. How much has my eyes has been opened because you taught me more accurately.
In the spirit உடையவர்களாய் இருக்கும் பட்சத்தில்,
if we have this kind of a spirit,
28 வசனத்தினுடைய பிற்பகுதி,
in verse 28,
விசுவாசிகளானவர்களுக்கு அவன் மிகவும் உதவியாயிருந்தான்.
He greatly helped those who had believed through grace. Verse 27, last portion.
தேவனுடைய திருச்சபையிலுள்ள விசுவாசிகளுக்கு அப்பல்லோ மிகவும் உதவியாயிருந்தான்.
He greatly helped those who had believed through grace.
அருமையானவர்களே, இந்த ஸ்பிரிட் உடையவர்களாக நாம் இருப்போம்.
Beloved, let's be with this spirit.
சென்னையில் ஒரு முறை இந்த வார்த்தைகளை நான் எப்பொழுது நான் பெற்றுக்கொண்டேன் என்றால்,
When did I receive this word?
நான் சென்னையில் ஒரு முறை நான் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டிருந்தேன்.
I was speaking, you know, in the Chennai church.
Savardhan English la translation vannar.
I was translating in English.
Adhil enudaiya seivile,
in my message,
oru Tamil cinema film la varakudidana oru paatta oru kaariyatha naan payanpaduthen.
I used, you know, some words which came in a Tamil cinema song.
Adhu oru nalla karuthu dhaan.
It was a good point.
Na sonnadhu.
I spoke that point.
பிரதர் எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணல.
பிரதர் டிட் டிரான்ஸ்லேட் இட்.
அது நான் நல்ல கருத்து தான் சொன்னேன்.
ஐ டோல்ட் அ குட் பாயிண்ட்.
ஏன் சார் அதை விட்டுட்டார் பிரதர்?
ஹி டிட் டிரான்ஸ்லேட் இட். திஸ் பிரதர் டிட் டிரான்ஸ்லேட் இட்.
சார் ஓகே, நான் ரொம்ப ஸ்பீடா பேசிட்டேன்னு நினைச்சு நான்
விட்டுட்டேன். ஐ ஆல்சோ தாட் தட் ஐ ஹட் ஸ்போக்கன் வெரி ஃபாஸ்ட் அண்ட் குவிக்லி அண்ட் தென் ஐ டிராப்ட் இட்.
நாங்க ரெண்டு பேருமே வந்து உட்கார்ந்துட்டோம்.
வி போத் கேம் அண்ட் ஸ்போக் சாட் டவுன்.
பிரதர் பக்கத்துல வந்தாங்க.
பிரதர் கேம் நியர் மீ.
பிரதர், அந்த இந்த சினிமாவில் வரக்கூடியதான அந்த ஒரு சாங் குறித்து ஒரு வரி நீங்க சொன்னீங்க, நான் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணல பிரதர்னு பிரதர் சொன்னாங்க.
ஐ டோல் தட் யூ நோ யூ ஹட் மென்ஷன் திஸ் வேர்ட் ஃப்ரம் தி சினிமா சாங் அண்ட் ஐ டிட் டிரான்ஸ்லேட் இட்.
நான் உடனே அதுக்கு சொல்றேன்.
அண்ட் தென் ஐ ஸ்போக் இமீடியட்லி.
அது நல்ல கருத்து தானே பிரதர்?
இஸ்ன் தட் அ குட் தாட்?
உடனே பிரதர் சொன்னாங்க, மைக்கேல் பிரதர் சொன்னாங்க.
தென் பிரதர் மைக்கேல் டோல்ட்,
சாக்கடைக்குள்ளார சில முத்துகள்லாம் கூட இருக்கு, சாக்கடையெல்லாம் கூட இருக்கலாம்.
In the gutter there'll be lot of pearls.
இதுல நிறைய முத்துகள் இருக்கு.
There are lot of pearls here.
இந்த முத்தை விட்டுட்டு
you left out this pearl.
ஏன் இந்த மாதிரி சாக்கடைக்காரங்க முத்தெல்லாம் எடுத்து வந்து நான் பயன்படுத்துவானே?
Why should I take the pearl from the gutter and then use it?
ஒரு thank you brother.
Thank you brother.
கை கொடுத்து. அப்படியே அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுத்தமா முழுக்க போட்டாத.
From that day till today, I have completely avoided speaking those things.
Now, enak brother udhavi seidhar.
Brother helped me.
So, ipdi dhaan nam thaalmaiya irundhu.
We have to be humble and take help.
Devanukku nam magimaiya seluthuvom priyamanavargale.
Let's give glory to God, brother, beloved.
Endha correction aanalum receive pannikkom.
We should be able to receive any correction.
Enakku theriyum.
I know.
Saaduryavan.
I am expert.
Vallavan.
I am mighty.
Anal ullavan.
I am fervent.
Accuracy.
Very accurate.
அலந்திக்கு அண்ணன போடுறேன்.
Just put all aside.
மேலே இருந்து நமக்கு மேலே உள்ளவங்க ஒரு காரியத்தை, கீழே உள்ளவங்க சாதாரணமானவங்க எது சொன்னாலும், ஓ பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ பிரதர் அப்படின்னு இருப்போம்.
Let it be from someone above us or below us, near us, we'll take it humbly.
சபைக்கு நாம் விசுவாசியானவர்களுக்கு மிகுந்த உதவியா இருக்க முடியும்.
We can be of great help to the people in the church.
Amen.
Amen.
I just want to read a verse in Matthew chapter 7. We are in danger when God does not bless us. We are in greater danger when God blesses us. It's very easy for God to bless us. It's very difficult for God to keep a man humble after he has blessed him. So we read here of some people in Matthew 7:22 who were so tremendously gifted by God, blessed by God, to preach, to cast out demons, perform miracles. I mean, there's nobody here who who can do all of these things. I can't do it. But here was somebody who could do many miracles. Is there anybody here who can say, I have performed many miracles? We maybe have cast out a few demons, but all these things, prophesy in your name, cast out demons. And you know, in verse 23, he says, I never knew you, because depart from me. I was reading a paraphrase of this in another paraphrase where it says, go away from me because all you did was use me, Jesus says, to make yourself important. That phrase stuck with me. Do you ever use Jesus to make yourself important? That's what the Lord tells some people in the final day. You used me, you used my name to promote yourself, to make yourself important, to get some advantage from other believers for yourself, to get some admiration or acceptance for yourself. It's one of the things we have to be very, very careful about. You may not be a preacher, you may not do miracles or cast out demons, but I'm never to use the name of Jesus to make myself important, to get anything for myself from others. Because if we are called to be servants, we don't think of receiving, we think of giving. And it's because we are not careful in this area that we can find in the final day that the Lord says that. We have to be very, very careful when God blesses us. We have to be very, very careful when God gifts us with something. I learned this as a young man when I was meditating on the temptations where, you know, the devil told Jesus, see, God has blessed you. You're the Son of God. Just a few days ago, you were anointed. A voice from heaven said, you're my beloved Son. Now use that power to get something for yourself, some bread. What's wrong in getting bread? You're hungry. You're not stealing. You're not asking anybody else. You're not begging. You're just using your power which God gave you a few days ago to get something you need. You're not asking for ice cream or something excessive. And Jesus said, no. I will never use the power God gave me to get something for myself. Later on, he used that power to make bread for 5,000 other people. That he will do. But for himself, no. It's very difficult to find men and women like that. Those are the people who will build the church, who never use Jesus to get something for themselves. You know, even in our fellowship with one another, we can say we are brothers with us and we take advantage of one another. You've seen that. I've seen it happen in CFC. Because of the name of Jesus, we can take advantage of others and get some benefit for ourselves and make them do something. We have to be very, very, very careful. Our whole attitude must be, I will never use the name of Jesus or the power God has given me to ever get anything for myself. Do you know the world is full of preachers today who are using the gift God has given them to make money for themselves, to get power over people, to control them. And that's why Christendom is in the state that it is. And we must be alert to that. That's why I always tell people, whenever you go to a church, see whether that preacher is trying to use the name of Jesus to get some power over you, to take some advantage over you, to make you his servant, to make you listen to him and everything he does, everything he wants to control you. Beware of such people. Stay away from such people. People who want to use the name of Jesus to make themselves important. Paul could say to the Corinthians, an amazing verse after being with them for so many years. 2 Corinthians 7 verse 2. Make room for us in your hearts. 2 Corinthians 7 2. We did not wrong anybody. We did not corrupt anybody. We did not take advantage of anybody. Will you be able to say at the end of your life, I did not wrong anybody. I did not corrupt anybody. I did not take advantage of anybody. Paul was so upright in that area that it says in 2 Thessalonians 3 that when we stayed with you, 2 Thessalonians chapter 3 and verse 7, you know how you should follow our example. We did not act in an undisciplined manner among you. We did not even eat anybody's food without paying for it. Can you imagine an apostle who's blessed people so much by his ministry and brought people to Christ and blessed them in numerous ways that when they give him some food, he pays for it? You ever heard of that? I don't mean that when he just went for one meal, he gave some money for it. That would be an insult. He was in Thessalonica for a number of years. And I think some brothers were probably regularly supplying, some family was regularly supplying him with breakfast and lunch and dinner. So he could have said, well, I'm an apostle. I'm glad these fellows are giving me food every day. No. He was receiving food from them every day. He said, I'll pay for it. I'm sure they refused. But he said, no. If I don't pay you for it, then I will not be an example. He says in verse 9, I've got a right. I'm an apostle. I have a right. I come here to serve you. I didn't come here to make money. I came here to serve you. And I have every right to receive what you give to me. But I will not use it. Because I want to be an example for you. That you will never take advantage of one another in the name of Jesus. There's a lot of it going on in Christendom, where we use our relationship in Christ to take advantage of one another. Some brother, maybe he is in a particular business and you ask him to make something for you, or maybe he's a carpenter or some other type of metal worker or anything, and you want to use his business to ask him, you got every right, that's his business, you can ask him to do it for you, but will you pay him as much as the secular person pays him? I think you should pay him more because he's a believer. But very often people don't do that. They take advantage. Oh, he's a brother, so I don't have to pay him so much. You buy something secondhand from a brother and you try to bargain with him to beat him down to a cheap price. These are the ways in which we take advantage. I've seen it happen in CFC. We take advantage of others in the name of Jesus. I say, do you think Jesus would do that? Do you think Jesus would go bargaining with somebody? No, 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 I can't pay so much. I'll try and beat him down. And because he's such a good man, he says, okay, take it for whatever price you want. These are the things, my brothers and sisters. We've had cases of people take advantage of somebody to work in their house and they don't pay them properly because he's a sister in the church. You have used me to gain something for yourself. You're no better than those Pentecostal pastors who make money from others. Let's live in fear before we point fingers at others. You must have this testimony at least from today. Your past, God forgives you. If you've taken advantage of others, please go and make some compensation or repayment for them now for what you've done, like Zacchaeus did. But make a decision from today onwards that until the end of your life, you will have a testimony. We wronged nobody. We corrupted nobody. We took advantage of nobody. May God help us. Let's pray. Our Father in heaven, please help us to honor you in everything we do. We want to be a living testimony. We don't want to just talk about perfection. We want to press on to it in every area. Help us all, we pray, in Jesus' name. Amen.